நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சஞ்சயன்
வணக்கம். ரிசல்
வணக்கம். இன்றைக்கு வந்து வேர்ல்டு ரேடியோ டே, சர்வதேச வானொலி தினம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன ஆட்டத்தை தொடங்க என்ன நிகழ்ச்சி?
முதல்ல உங்களுக்கு வானொலி தின வாழ்த்துக்கள் ரிசல். இன்றைய நிகழ்ச்சியை சற்று வித்தியாசமாக செய்வோம் என்று எமது சக ஒளிபரப்பாளர்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் என்று இருக்கிறேன்.
சரி, தொடங்க. என்ன மாதிரி?
சரி, அவர்களை இணைப்பில் எடுப்போம். அந்த வேளையிலே வானொலி தினம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சிறு அறிமுகம். வானொலி தினம் 2011 யுனெஸ்கோவினால் முன்மொழியப்பட்டு 2012 ஐக்கிய நாட்டு சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்பொழுது 10வது வருடமாக பிப்ரவரி 13 நாளை உலக வானொலி தினமாக கொண்டாடி வருகிறோம். இன்றைய வானொலி தினத்தின் கருப்பொருள் எஸ் டு ரேடியோ, எஸ் டு ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கையுடன் தரவுகளை பகிர்வதற்காக வானொலி ஒரு சிறந்த ஊடகம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக எஸ் டு ரேடியோ, எஸ் டு ட்ரஸ்ட் என்று கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது இணைப்பிலே ரேணுகா, மகேஸ்வரன் பிரபாகரன் மற்றும் செல்வி இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் எல்லோருக்கும்.
வணக்கம் சஞ்சயன்.
வணக்கம் சஞ்சயன்.
வணக்கம் சஞ்சயன். நேயர்களுக்கு வணக்கம்.
முதலில் ரேணுகாவுடன் ஆரம்பிப்போம். ரேணுகா, வானொலி ஒலிபரப்பில் இணைந்து கொள்ள நீங்கள் ஏன் இணைந்து கொண்டீர்கள், அதை எமது நேயர்களுக்கு கூறுவீர்களா?
நிச்சயமாக. நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வானொலி தின வாழ்த்துக்களும். வானொலிக்குள் நான் எப்படி வந்தேன் அல்லது ஏன் வந்தேன் என்பதை தொடங்குவதென்றால், தொலைக்காட்சி தான் என்னுடைய ஆரம்பம். அதில் தான் இந்த ஊடக பயணம் ஆரம்பமானது. பொதுவாக உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு நாங்கள் அடுத்தது எந்த துறைக்குள் செல்லலாம் என்ற யோசனை சிலருக்கு இருக்கக்கூடும். அதே போன்றுதான் நானும் உயர்தர பரீட்சை A-level, அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லுவோம் அங்கு இலங்கையில் இருந்த போது, அதை அப்படி அழைப்போம். அதை எழுதிவிட்டு காத்திருந்த போது வெளிநாட்டு தொலைக்காட்சி ஒன்றில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை தொடர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு 2 அதை செய்த பின்னர் இலங்கை கலையகத்தை அவர்கள் மூடிவிட்டார்கள். அதன் பின்னர் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. அதை செய்து கொண்டிருந்த போது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் அறிவிப்பாளர்களை எடுக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பு வந்த போது நான் அதற்கு விண்ணப்பித்தேன். அப்போது எனக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தென்றல் என்பது அவர்களது சேவைகளில் ஒன்று. அந்த தென்றலில் நான் நிகழ்ச்சி அறிவிப்பாளராக இணைந்து கொண்டேன்.
அதுதான்
2005. அதுதான் என்னுடைய முதல் வானொலி அனுபவம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் தென்றல் சேவையில் நான் அறிவிப்பாளராக இணைந்து கொண்டேன். அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த போது சிங்கப்பூரில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது ஒரு புலம்பெயர் தொலைக்காட்சி தங்களோடு வந்து இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு வந்தது. ஆகவே நானும் பார்த்தேன், சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் போயிருந்து வேலை செய்யலாம் என்று அங்கு இணைந்து கொண்டேன். அது என்னுடைய தலைவிதியை அப்படியே மாற்றிவிட்டது. அந்த சிங்கப்பூர் கலையகம் வந்து பின்னர் மெல்பர்னுக்கு மாற்றுவதாக சொன்னார்கள். அதன் பின்னர் மெல்பர்னுக்கு நான் வந்தேன். அவர்கள் என்னை இங்கே வரவழைத்திருந்தார்கள். அந்த தொலைக்காட்சியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது அவர்களும் கலையகத்தை திரும்பவும் இந்தியாவுக்கு மாற்றலாம் என்று வருகின்ற அதே சமகாலத்தில் SPS தமிழ் ஒலிபரப்பும் 4 விஸ்தரிக்கப்படுகிறது. அதற்குள் புதிதாக நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களை உள்வாங்குகிறார்கள் என்ற அறிவிப்பும் கிடைக்கப்பெற்றது. அப்போது நான் விண்ணப்பித்தேன். 2013 எனக்கு அந்த வேலை கிடைத்தது. அதுவே இப்போது என்னுடைய வாழ்க்கையாகிவிட்டது. அதிலே இப்போது 10 போகிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய 2வது வானொலி அனுபவம். இப்படித்தான் நான் வானொலிக்குள் வந்தேன் சஞ்சயன். இப்போது வானொலியே என்னுடைய முழு நேர தொழிலாகவும் மாறிவிட்டது.
சரி பிரபா, நீங்கள் SBS வானொலியில் இந்த 4 விரிவுபடுத்தப்படுவதற்கு முன்னரே இணைந்திருந்தீர்கள். ஆனால் அதற்கு முன்னரே நீங்கள் வானொலி ஒலிபரப்பில் ஈடுபட்டிருந்திருக்கீர்கள் இல்லையா? உங்களது அனுபவத்தை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
சக ஒலிபரப்பாளர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் வானொலி தின வாழ்த்துகள். என்னுடைய வானொலி அனுபவம் 87-88 இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நான் இருந்தபோது இந்திய ராணுவம் அங்கே நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் எமது கிராமத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் டிரான்சிஸ்டர் மற்றும் சில உபகரணங்களை வைத்து ஒலிபரப்பும் கருவியை தயாரித்திருந்தார். அப்போது நாங்கள் சில அறிவிப்புகளை செய்து கொண்டு வீடு வீடாக சைக்கிள் சென்று சொல்லுவோம், உங்கள் வானொலிகளை ஓன் பண்ணி கேளுங்கள், அறிவிப்பு வருகிறது என்று. அதுதான் முதல் அனுபவம். அதன் பின்னர் 88-89 ஆஸ்திரேலியா வந்தபோது வானொலிகள் எதுவும் அந்த நேரம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்போது மேடை நிகழ்ச்சிகளில் MC ஆக அறிவிப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போது நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அழைப்பார்கள். பின்னர் ஒரு யூத் கிளப் என்று ஆரம்பித்து அதில் பாடல்களை பாடும்போது எனக்கு பாட்டு பாடவோ அல்லது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கவோ தெரியாது. அந்த நேரத்தில் காலியாக இருந்தது அறிவிப்பாளர் பணி மட்டும். அதை நான் எடுத்து செய்தேன். அப்படி இருக்கும்போது 92 தமிழ் முழக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதில் இணைந்து செயற்பட்டு கொண்டிருந்து பின்னர் அந்த வானொலியிலேயே முழு ஒளிபரப்பையும் செய்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது. அதன் பின்னர் 2002 SBS வானொலியில், அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் SBS ஒலித்துக் கொண்டிருந்தது, டோனி சில்வா மற்றும் ஜோய் மகேஸ்வரன் ஆகியோர் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்த போது புதிதாக ஒளிபரப்பாளர்கள் மூவரை எடுத்தார்கள். அந்த மூவரில் ஒருவராக நானும் SBS வானொலிக்குள் 2002 நுழைந்து கொண்டேன். ATBC வானொலி முழு நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது, அதிலும் பணியாற்றி பின்னர் 4 விஸ்தரிக்கப்பட்ட போது நானும் உங்களில் ஒருவராக நானும் பகுதி நேரமாக SBS இல் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகின்றேன்.
நன்றி பிரபா. அடுத்து செல்வி எப்படி வானொலிக்குள் நுழைந்தார் என்று கேட்போம், கூறுங்கள் செல்வி.
அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வானொலி தின வாழ்த்துக்கள். என்னுடைய வானொலி பயணம் ஆரம்பமானது ஒரு விபத்து என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1997 நான் ஆஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்த பிறகு நான் படித்தது எல்லாமே கம்ப்யூட்டர் கணினி. ஆகவே நான் இங்கு வந்தவுடன் IT ப்ரொஃபஷனலாக நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். 2000 என்னுடைய முதலாவது குழந்தை பிறந்த பொழுது என்னுடைய அம்மா ஆஸ்திரேலியாவிற்கு வந்தார். அவர் வந்த பொழுது அவருக்கு ஒரு வானொலி கேட்க வேண்டும் என்று அவர் விரும்பிய காரணத்தினால் நாங்கள் அப்பொழுது வானொலி கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. ஆகவே இன்ப தமிழொலி நாங்கள் அவருக்கு வாங்கி கொடுத்தோம். இன்ப தமிழொலி அவர் கேட்கும் பொழுது நானும் அதில் நேராக பங்கேற்றேன். ஒரு நாள் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்கள் உங்களுக்கு வானொலி செய்ய விருப்பமா என்று கேட்டார். அந்த கேள்விதான் இன்று என்னை இங்கு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். ஆகவே அது வந்து ஒரு விபத்தாகத்தான் நான் வானொலிக்குள் நுழைந்தேன். 2002 இன்ப தமிழ் ஒளியில் ஒரு தொண்டராக நான் பயணிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 10 நான் தொண்டராக பணியாற்றிய பின் SBS-க்கு 2013 தெரிவானேன். இப்பொழுது ரைசல் அவர்களின் நிறையாழ்கையில் அடுத்த கட்டத்தில் பயணித்து வருகின்றேன். ஆகவே வானொலி அறிவிப்பை அறிமுகம் செய்தது, என்னை பட்டை திட்டியது, தமிழை பழக்கியது என்றால் அது திரு பாலசிங்கம் பிரபாகரன் அவரையே சாரும். இப்பொழுது கிட்டத்தட்ட முழு நேரமாகவே தமிழோடும் வானொலியோடும் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாகவும் இருக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது.
இது SBS தமிழ்,
ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும்
ஒரே தமிழ் ஒலிபரப்பு.
அதில் நாம் உலக வானொலி தினம்
குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
சஞ்சயன், உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வானொலிக்குள் வந்தீர்கள்?
வானொலி என்னை சிறுவயதிலிருந்து ஈர்த்த ஊடகம் என்று கூறலாம். சந்திரனில் மனிதன் காலடி வைத்ததை வானொலியூடாகத்தான் நான் கேட்டறிந்தேன். அது தவிர பல நிகழ்ச்சிகள், பிரின்சஸ் டயானாவும் சார்ல்ஸும் திருமணமான பொழுதுதான் முதல் தடவையாக இலங்கையிலே அதை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பினார்கள். ஆனால் நான் தொலைக்காட்சியில் பார்க்காமல் அந்த வானொலி விவரணத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் அதிலே அழகான சொற்றொடர்கள் பயன்படுத்தினார்கள். BBC ஊடகத்தினூடாகத்தான் நான் ஆங்கிலமும் ஒழுங்காக உச்சரிக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லலாம். அப்படியாக அறிமுகமான நான் மேடை நாடகங்கள் முன்னர் போட்டு வந்தேன். இலங்கை வானொலியில் சிறு நாடகங்கள், இளைஞர் மன்றம் என்ற ஒரு வானொலி நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளும் நாடகங்களும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆஸ்திரேலியா வந்த பின்னர் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களது அறிமுகம் இருந்தபடியால் இன்பத்தமிழொழியிலே நிகழ்ச்சிகள் செய்யும்படி கேட்டிருந்தார். அதை சில மாதங்கள் செய்தேன். பின்னர் பணி காரணமாக அது நிறுத்தப்பட்டு விட்டது. 2013 நிகழ்ச்சிகள் 4 விரிவாக்கப்பட்ட போது நானும் இணைந்து கொண்டு இப்பொழுது உங்களோடு சேர்ந்து இந்த வானொலி பணியில் தொடர்கிறேன். நாங்கள் ஒலிபரப்பாளர்கள் எமது அனுபவங்களை கூறிவிட்டோம். எமது நிறைவேற்று தயாரிப்பாளர் ரைசல், நீங்கள் வானொலியிலே வெரிட்டாஸில் இருந்து, அல்லது அதற்கு முதலோ எனக்கு தெரியாது, ஆனால் வெரிட்டாஸில் இருந்து தான் உங்களது வானொலி பயணம் எமக்கு பரிச்சயம். உங்களது பயணம் எப்படி அமைந்தது ரைசல்?
சரி, எப்படி கும்பகோட்டம் வந்த அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஊர்ல வந்து எங்க கிராமத்துல இந்த எழுதுறது, டிராமா போடுறது, நாடகம் போடுறது, இப்படி எல்லாம் நிறைய அந்த இளம் பருவத்துல இருக்கிற கிறுக்குத்தனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த எங்க ஊர்ல இருந்த பங்கு கூறு, அதாவது கத்தோலிக்க கூறு, அவரு என்ன பார்த்துட்டு இவன் இன்ஜினியரா போ அப்படி இப்படி எல்லாம் ஒன்னும் சொல்லாம நீ இந்த ஊடகத்துறையை படிக்கலாமே, மீடியா படிக்கலாமேன்னாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, இதுக்குதான் நான் லாய்க் அப்படின்னு நினைச்சாருன்னு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து மாஸ்டர்ஸ் இன் ஜேர்னலிசம் அந்த முதுகலை பட்டத்துக்கு போனேன். அங்கேருந்து வெரிதாஸ் அது முடிச்ச உடனே வெரிதாஸ் வானொலியில பணியாற்றுறதுக்கு என்ன தெரிவு செஞ்சாங்க. அங்கே ஒரு 6 ஆண்டுகள். அப்புறமா நியூசிலாந்து போனேன். அங்கே வந்து நண்பர் கண்ணன் வந்து ஒரு வானொலி நடத்திட்டு இருந்தாரு. அப்ப நான் போன நேரம் அவர் சொன்னாரு, நீங்க தான் இதை வந்து நடத்தணும், இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒழுங்கமைக்கணும் அப்படின்னாரு. அதை அப்படியே தொடர்ந்து இது பண்ணேன். அப்புறமா ஆஸ்திரேலியா வர்றோம். ஆஸ்திரேலியா வந்துட்டு எஸ்பிஎஸ்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது.
அது
வந்து 2003 ஆம் ஆண்டு. அப்படி 2003 ஆம் ஆண்டு சேர்ந்து எஸ்பிஎஸ்ல செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, நான் வானொலி விரும்பி வந்து சேர்ந்து அதுபடி செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ அதிர்ஷ்டவசமாகவோ அல்லது துரதிருஷ்டமோ அதிர்ஷ்டமோ எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் வானொலிக்குள்ள, அப்படியே போயிட்டு இருக்கிறேன்ங்கிற கணக்குல நான் சொல்லலாம். இதான் எனக்கு ஒரு 32 ஆண்டு கால வானொலி வாழ்க்கைன்னு சொல்லலாம்.
ஊடகத்துறையில உங்களை சேர வேண்டும் என்று அறிவுறுத்திய அந்த போதகர் உடன் இன்னும் தொடர்பில் இருக்கிறீர்களோ?
ஆமா, அவர் வந்து ஊடகத்துறையை கற்றவர். பிலிப்பீன்ஸ்ல வந்து அவர் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தாரு. அதே பல்கலைக்கழகத்துல நான் வந்து ஊடகத்துறையில வந்து பிஹெச்டி பண்ணேன். அதனால அந்த மாதிரி எல்லாம் அவரு தொடர்ந்து என்ன அந்த ஊடகத்துறை சம்பந்தமாகவும் சரி வாழ்க்கை சம்பந்தமாகவும் சரி தொடர்புலதான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு தடவை ஊருக்கு போனாலும் கட்டாயம் அவரை பாக்குறத ஒரு கடமையாகவே நான் வச்சிருக்கிறேன்.
உலக வானொலி தினமான இன்று ஊடகவியலாளராக பயிற்சி பெற்று அதில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிற உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் என்றிருக்கிறேன். வானொலி ஊடகம் எப்படி மாறி வருகிறது அல்லது மாறி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
விவசாயம் வந்து மாற போறது இல்லை. ஏன்னா ஆட்கள் மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் விவசாயம் தேவை இருக்கிற மாதிரி. ஆனா எப்படி விவசாயம் பண்றோங்கிறது மாறிட்டே இருக்கிற மாதிரி தான் வானொலியும். இப்ப வானொலிங்கிற ஒரு டிரான்ஸ்மிட்டரோ அல்லது அங்கங்கே ஒரு இடங்களையும் டிரான்ஸ்மிட்டர் வச்சு நாம வானொலி ஒலிபரப்பு நடந்துகிட்டு இருக்க போகுதா இன்னொரு 10 ஆண்டுகள்ல 25 ஆண்டுகள் அப்படிங்கிறது எல்லாம் பெரிய கேள்விக்குறி. ஆனா வந்து அந்த அடிப்படை வந்து மாற போறது இல்லை, அதான் உண்மை. இன்னொன்று இந்த யுனெஸ்கோ ட்ரஸ்ட் அதை பற்றி கூட நான் சொல்லலாம். அப்படின்னா ஏன் வந்து வானொலி ட்ரஸ்ட் ஓதி அல்லது நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகமாக மாறுதுன்னா, சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் நம்பகத்தன்மை இழக்கிறதுனால வானொலி வந்து நம்பகத்தன்மை அதிகமான ஊடகமாக இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மோசமா இருக்கும் போது நம்ம கொஞ்சம் நல்லவனா இருக்கிறவங்க நல்லவனா தெரிகிற மாதிரின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன்.
உண்மைதான் ரைசல், நம்பகத்தன்மையுடன் செய்திகளையும் தரவுகளையும் எடுத்து வருவதுதான் வானொலியின் முக்கிய கடமை என்று நானும் கருதுகிறேன். மற்றைய அறிவிப்பாளர்களிடமும் இதே கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களுக்கு இந்த கருப்பொருள் எப்படிப்படுகிறது?
உலக வானொலி தினத்தின் தீமின் படி முன்பு இங்கே மிகவும் அனுபவம் வாய்ந்த வானொலியாளரான வானொலி மாமா நாவண்டா மகேசன் அவர்களினால் முதன் முதலாக நான் வானொலிக்கு பயிற்றப்பட்ட அந்த அனுபவத்தை என் நினைவு கூர்ந்து, இலங்கை வானொலியில் அனுபவம் பெற்ற அவர் வானொலியில் நாம் சொல்லுவதை மக்கள் நம்புகின்றார்கள், அதற்கேற்றபடி நாம் சொல்லுவது எப்போதும் நிலையாக இருக்க வேண்டும் என்றதை நான் இன்னும் தூக்கி நிறுத்தி வானொலியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நானும் தொடர்ந்து உங்களுடன் பயணிக்கின்றேன்.
இதேவேளை சஞ்சயன், நீங்கள் சொன்னது போன்று அந்த இந்த ஆண்டுக்குரிய கருப்பொருள் அதில் ட்ரஸ்ட் என்பதும் வருகிறது. உண்மையிலேயே இப்போது கொரோனா பரவல், இந்த கொரோனா பரவல் தொடர்பிலான பல்வேறு தகவல்கள், பல்வேறு செய்திகள், பல்வேறு கட்டுக்கதைகள் எல்லாம் உலா வருகின்ற பின்னணியில் கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தால் நாங்கள் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாக அந்த உண்மையான செய்திகளை, சரியான தகவல்கள் என்பதை நம்பகத்தன்மையோடு நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம் என்ற திருப்தி இந்த ஆண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கூட இருந்தது, அதற்கு முன்னே ஆண்டும் நாங்கள் இதை செய்திருந்தோம். அந்த மகிழ்ச்சியோடு தொடர்ந்தும் நாங்கள் இந்த சேவையை மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகளையும் தேவையான செய்திகளையும் எடுத்து வருவோம் என்ற நம்பிக்கையையும் இப்போது நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன்.
அதே போன்று எல்லோரும் கூறிவிட்டீர்கள், வானொலி தின கருப்பொருள் சார்ந்து எஸ்பிஎஸ் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று. தொடர்ந்து நாங்கள் நடுநிலையுடன் நம்பகமான செய்திகளை தொடர்ந்து நேயர்களுக்கு கொண்டு வருவோம்.
நம்பிக்கையை பற்றி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன படுவோம்னா, இப்ப நாம வந்திருக்கிற நாடுகள்ல எல்லாம் அங்க எல்லாம் அரசு நடத்துற வானொலிகள் அல்லது ஊடகங்களை வந்து பொதுவாக மக்கள் நம்புறது இல்லை, அது அரசு சார்பா தான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துலதான் இருப்பாங்க. ஆனா இங்க வந்து நான் பேசின வரைக்கும் நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எத்தனையோ வானொலிகள் இருக்கு தமிழ்லே கூட, எஸ்பிஎஸ் அப்படிங்கறதுக்கு தனித்துவமே வந்து உங்களை நம்பலாம், நீ என்ன சொன்னாலும் நம்புறேன்ங்கிற கணக்குல சொல்லுவாங்க. ஏன்னா இது அரசு ஊடகமா இருக்கிறதுனால. ஆஸ்திரேலிய அரசு மீது மக்களுக்கு இருக்கிற அதே நம்பிக்கை அளவுக்கு இந்த ஊடகத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கு. நாம பாரபட்சம் காட்ட மாட்டோம், வி டோன்ட் டிஸ்கிரிமினேட், வி டோன்ட் பி பயாஸ்ட் அல்லது யாருக்கும் சப்போர்ட்டா இருக்க மாட்டோங்கிற மாதிரி. இதுதான் நம்ம எஸ்பிஎஸ் தமிழோட ஒரு தனித்துவம், அந்த நம்பிக்கை அப்படின்னு எனக்குப்படுது.
ஆமாம் ரைசல், அந்த நம்பிக்கையோடு நேயர்களின் நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்காமல் செய்திகளையும் தரவுகளையும் நியாயமான முறையில் உடனுக்குடன் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு எடுத்து வரும் என்று இந்த உலக வானொலி தினத்தன்று அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோமா? இறுதியாக ரைசவ் மற்றும் சக ஒலிபரப்பாளர்கள், இந்த உலக வானொலி தினத்தை ஒரு வாழ்த்துடன் நிறைவு செய்வோம். நேர்கள் அனைவருக்கும் உலக வானொலி தின வாழ்த்துகள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.